الحمد لله الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إذا كثرت ذنوب العبد ولم يكن له ما يكفرها ابتلاه الله تعالى بالحزن ليكفرها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவனாதிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களது இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபியூன்கள், தபல் தபியூன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் பின்பற்றி வாழ்வார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பரலான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் நிகழ்த்தி காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாழ்ப்பணங்களே, ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சமயத்தில் அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட, வெறுத்து ஒதுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் உண்மையான முறையில் அவனை தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத்தை கொள்கின்றேன், நஃபீஹத் என்னும் நற்சட்டத்தை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று முழு உலகத்திலேயும் ஒரு நசுக்கப்படுகின்ற சமுதாயம் என்று சொன்னால், துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னால், அநியாயங்களும் அட்டூழியங்களும் இணைக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னால், அது முழு உலக ரீதியில பார்க்க போனால் அது இஸ்லாமிய சமுதாயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மூன்று வகையான சோதனைகள். ஒன்று, நாம் இயற்கை அனர்த்தம் என்று பெயர் வைத்து அடைக்கக்கூடிய ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய பயங்கரமான சோதனைகள். அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ள பிரளயமாக இருக்கலாம், புயல் காற்றாக இருக்கலாம், எரிமலைகளாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சிகளாக இருக்கலாம், மண் சரிவுகளாக இருக்கலாம், இடி முழக்கமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு மாட்டக்கூடியவர்களை பார்த்தால் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அடுத்த கட்டம் சமுதாயத்தில் பயங்கரமான நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. உயிர்களுக்கு உடை வைக்கக்கூடிய பயங்கரமான விதம்விதமான நோய்கள். இந்த நோய்களுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமானவர்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். தனியார் வைத்தியசாலைகளில் பாருங்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேர் பட்டியலை எடுத்து பாருங்கள். சென்னையின் சென்டர்களுக்கு முன்னே நடமாடக்கூடியவர்களை பாருங்கள். இப்படி நோயை எடுத்துக்கொண்டாலும் வாட்டப்படக்கூடிய சமுதாயங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது சோதனை. மூன்றாவது சோதனை, வல்லரசு நாடுகளின் மூலமாக நசுக்கப்படுகின்ற சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வல்லரசு நாடுகளின் மூலமாக நசுக்கப்படுகின்ற சமுதாயத்தை, நாடுகளை, சமுதாயத்தை பட்டியல் போட்டு பார்த்தால் அதுவும் நூற்றுக்கு நூறு வீதம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம் நாடுகளாகத்தான் இருக்கின்றன. இப்படி பார்த்தால் ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களும் முஸ்லீம்களே, விதம்விதமான நோய்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களும் முஸ்லீம்களே, அந்நியர்களின் மூலமாக நசுக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் முஸ்லீம்களே. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோடைய சகோதரர்களே, ரப்பை ரப்பாக ஏற்ற மக்களுக்கு தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதர் என்று ஏற்ற முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த தொல்லைகள், ஏன் இந்த நெருக்கடிகள், ஏன் இந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் இதை பற்றி என்ன பேசுகின்றது? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இதற்கு என்ன தீர்வு சொல்லுகின்றது? வெளிரங்கத்தில் பார்த்தால் நாங்கள் அநியாயம் இணைக்கப்படுகிறது போன்று வருகிறது. நவூது பில்லா. அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயக்காரன் கிடையாது. அல்லாஹ் அநியாயம் செய்வதை விரும்பாதவன். முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, கலிமா சொன்னவர்களுக்கு மாத்திரமல்ல, மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அநியாயம் செய்ய விரும்பாத ரப்பு. குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஈச்சம்பல கொட்டை இருக்கிறது, அந்த ஈச்சம்பலை விதத்தில் இருக்கின்றது ஒரு திசு, அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கிற அந்த கோட்டை கீட்டினால் சிறிய ஒரு திசு மாதிரி ஒன்று வரும். இதற்கு அல் குர்ஆன் ஃபத்தீல் என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றது. இந்த அளவு கூட ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அநியாயம் செய்வதற்கு விரும்பாதவன். அப்படி என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏன் நசுக்கப்பட வேண்டும், ஏன் சோதனைக்குள்ளாக்கப்பட வேண்டும், ஏன் அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் ஆளாக்கப்பட வேண்டும், ஏன் நசுக்கப்பட வேண்டும்? கண்ணியமானவர்களை, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் இதற்குரிய காரணத்தை சொல்கின்றான். உலகத்தில் ஒரு சிக்கல் வருகின்றதா, ஒரு பிரச்சனை வருகின்றதா, ஒரு முசீபத் வருகின்றதா, ஒரு சோதனை வருகின்றதா, ஒரு கஷ்டம் நஷ்டம் வருகின்றதா, ஒரு பிரச்சனை வருகின்றதா, ரப்பல் ஆலமீனாகிய அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் இறக்குவது கிடையாது. மாறாக, மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை வைத்துத்தான் உலகத்துக்கு சோதனைகளும் தண்டனைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் இறங்குகின்றன என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அடித்து சொல்லிவிட்டான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. வயஃபு அன் கதீர், சுபஹானல்லாஹ். என்ன சொல்கின்றான் அல்லாஹ்? ஏ மனித சமுதாயமே, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா துரோகங்களுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களுக்கும் சோதனைகளை ரப்பு இறக்குவது கிடையாது. மாறாக நீங்கள் செய்யக்கூடிய அதிகமான பாவங்களை மன்னித்து விட்டு சில பாவங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு சோதனைகளை இறக்கி கொண்டிருக்கின்றான். இந்த கருத்தை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இதா சக்ரத் ஜுனூபுல் அப்தி வலம் யக்குல்லஹு மா யுகம்பிருஹா, ஒரு மனிதனுடைய நன்மையை விட பாவங்கள் கணித்து விட்டால், ஏன் இப்படி பாவிக்க வேண்டும்? பாவங்கள் நன்மைகளை விட அதிகரித்து விட்டால், கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு வழிமுறையை ஒரு சுண்ணத்தை வைத்திருக்கின்றான். ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை அவனுக்கு பதியப்படுகின்றன. சுபஹானல்லாஹ். ஒரு பாவம் செய்தால் ஒரு பாவம் தான் பதியப்படுகிறது என்றால், ஒரு நன்மைக்கும் இவனுக்கு 9 பாவங்களுக்கும் சான்ஸ் இருக்கிறது. செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். ஒரு நன்மை 9 பாவம் செய்துவிட்டு ஒரு நன்மை செய்துவிட்டால் பாவத்தை எல்லாம் முந்திவிடும். நன்மை இப்படி இறக்கப்பட்டு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பாக்கியங்களை தந்தும் கூட இதையும் விளைவனுடைய பாவம் கணத்து விட்டால், நன்மையை விட பாவங்கள் அதிகரித்து விட்டால், இப்பதான் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். கவலையை கொண்டு, சஞ்சலத்தை கொண்டு, துக்கத்தை கொண்டு, பீதியை கொண்டு, பயத்தை கொண்டு, அநியாயங்களை கொண்டு, தண்டனைகளை கொண்டு, சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் பாவத்தின் காரணமாக. சோதனை எதனுடைய வெளிப்பாடு? பாவத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல் செய்வதனுடைய வெளிப்பாடு. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, பாவம் இருக்கிறதே சர்வ சாதாரணமானதல்ல. பாவம் இருக்கிறதே நினைக்க கூடாது. அதனுடைய அசலாத், அதனுடைய பிரதிபலிப்பு சாதாரணமானது இல்ல. ஹதீஸுடைய கருத்து வந்திருக்கிறது, ஒரு மனிதனுடைய பட்டோலை திறக்கப்படக்கூடிய காலம் அவன் வயதுக்கு வர வேண்டும், பாலிகாக வேண்டும், கிட்டத்தட்ட 15 வயது. அது வரைக்கும் அவனுடைய பட்டோலை திறக்கப்பட மாட்டாது. அதற்கு முன்னால் நன்மை தீமை செய்தால் அவனுடைய பெற்றோரை சாரும். சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் வாலிபத்தை அடைந்து வயதுக்கு வந்ததற்கு பின்னால் அவனுக்கு கடமைகள் புகுத்தப்படுகின்றன, அப்பொழுதுதான் அவனுடைய பட்டோலை திறக்கப்படுகின்றது. சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பட்டோலை திறந்ததற்கு பின்னால் மனிதன் முதலாவது பாவம் செய்கின்ற தருணத்தில் பட்டோலையை பாவத்தை கொண்டு ஆரம்பிக்கப் போகிறான். திறக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட போகிறது. 2 மலக்குமார்களும் பதிவு செய்ய போகிறார்கள். இடது சைடு இருக்கக்கூடிய மலக்குமார் பாவத்தை பதிய போகிறார்கள். இவன் பாவம் செய்கின்ற தருணத்தில் சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானம் கண்ணீர் சிந்துகின்றது, பூமி கண்ணீர் சிந்துகின்றது, இவன் நடமாடும் பாதை கண்ணீர் சிந்துகின்றது, மலக்குமார்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள், ஷைத்தான்கள் எல்லாம் சந்தோஷத்தின் காரணமாக, மகிழ்ச்சியின் காரணமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள், கூத்தாடுகிறார்கள். மலக்குமார்கள் எல்லாம் தலையில் தலையை அடித்தவாறு பேனாயை எடுத்து பதிவு செய்ய போகின்றார்கள். ஏ மனிதா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ உன்னுடைய பட்டோலையை பாவத்தை கொண்டால் திறக்கப் போகிறாய், உன்னுடைய முடிவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இது மாதிரி அல்லவா அமையப் போகிறது என்று பதுவா செய்தவர்களாக இவனுடைய பாவத்தை பதிவதற்கு எத்தனிக்கக்கூடிய நேரத்தில் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்வார், சகோதரரே கொஞ்சம் நில்லுங்கள், அவன் ஒருவேளை தௌபா செய்யக்கூடும் அல்லவா. சுபஹானல்லாஹ். அகீதாவுடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், 6 மணிக்கு இவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். அதற்கு முன்னால் இவன் தௌபா செய்துவிட்டால், கண்ணீர் வடித்து கதறி அழுது ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்டால், அத்தா இவுமின தம்பி கமல்லா தம்பலா என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்துவிட்டு அவன் உண்மையான தௌபா செய்தால், அவன் பாவமே செய்யாதவனை போல, பாவமே செய்யாதவனை போல. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவ்வளவு அவகாசம் தந்தும், இவ்வளவு ரப்புல் ஆலமீன் எங்களோடு இறக்கப்பட்டும், இவ்வளவு சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்தும், அதையும் மீறி பாவம் செய்தால் பாவத்துடைய அசராத்து தான் இது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் விளங்குவதில்லை. வானம் கண்ணீர் சிந்துகின்றது, பூமி கண்ணீர் சிந்துகின்றது, நடமாடும் பாதை கண்ணீர் சிந்துகின்றது. அதற்கு பாவத்துடைய ரியாக்ஷன் தெரியும், பாவத்துடைய பாரதூரம் தெரியும். ஆனால் எங்களுக்கு செய்யக்கூடிய எங்களுக்கு எதுவும் விளங்குவதில்லை. இது பாவம் என்று கூட நினைக்கிறோம் இல்ல, அந்நியர்களுடைய திட்டம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்நிய கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்திருக்கின்றோம். பாவத்துடைய அக்கராத்து இருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. எனவே பாவம் என்று எடுத்துக்கொண்டால் அதை பட்டியல் போடலாம். நான் மூன்று சோதனைகளை சொன்னேன். இயற்கை அனர்த்தம் என்று நாம் பெயர் வைத்திருக்கக்கூடிய ரப்புடைய சோதனை உண்டு. அடுத்தது நோய், இரண்டாவது. அடுத்தது வல்லரசு நாடுகளின் மூலமாக நசுக்கப்படுகின்ற மூன்று சோதனை. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று சோதனையும் சும்மா வரதில்லை. நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக வரக்கூடியதான் இந்த மூன்று சோதனையும். அந்த மூன்று சோதனைக்கும் உரிய மூன்று பாவங்களை மாத்திரம் இந்த ஜும்மாவில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சில பாவங்கள் இருக்கிறது, அல்லாஹ் நரகத்தில் மாத்திரம்தான் தண்டனையை வைத்திருக்கிறான். சில பாவங்கள் இருக்கிறது, அது மஹ்ஷருடைய மைதானத்தில் மாத்திரம் இருக்கும். சில பாவங்கள் இருக்கிறது, கபருக்கு மாத்திரம். இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, ஈருலகத்திலும் இருக்கின்ற துன்யாவிலும் கிடைக்கும், சக்கராத்திலையும் கிடைக்கும், கபர்லையும் கிடைக்கும், மஹ்ஷர்ல கிடைக்கும், சிராத்தில கிடைக்கும், நரகத்தில கிடைக்கும். ரெண்டு உலகத்திலையும், இந்த துன்யாவுலையும் அதுக்குரிய பிரதிபலிப்பு தண்டனை கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர் உலகத்திலும் தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பஞ்சமா பாதகங்களை பட்டியல் போட்டார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், மா ஸஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் துக்மல் பிஹா ஃபீஹிம் அலானியத்தன் இல்லா ஸஹரல் முத்தாஊன் வல் ஔஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாபீன். ஒரு சமுதாயம் நோயை கொண்டு வாட்டப்படுகிறார்களா? பயங்கரமான விதம் விதமான புது புது பெயர்களை தாங்கிய ஆட்களுடைய உயிர்களை உறிஞ்சக்கூடிய, உயிர்களுக்கு உடை வைக்கக்கூடிய, ஏனைய சமுதாயம் கேள்விப்படாத பயங்கரமான மோசமான கொடூரமான நோய்களை கொண்டு சமுதாயம் வாட்டப்படுகின்றதா? ஆயிரம் காரணங்களை சொல்லலாம். அந்த கிருமி இந்த கிருமி என்று சொல்லலாம், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் என்று சொல்லலாம், அந்த நாட்டிலிருந்து வந்த தொற்று நோய் என்று சொல்லலாம். ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற காரணம் விபச்சாரம். எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குமோ, பகிரங்கப்படுத்தப்படுமோ, அந்த சமுதாயத்துக்கு விதம் விதமான நோய்கள் வரும், பயங்கரமான நோய்கள் வரும், யாரும் கேள்விப்படாத நோய்கள் வரும், மருந்தே கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் உருவாகும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் கை வைத்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்தை உடுங்கள், அந்நிய நாடுகளை உடுங்கள், எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்து பாருங்கள். என்ன நடக்குது சமுதாயத்தில்? எத்தனை கிளப்புகள், பீச்சுகள்ல என்ன நடக்குது? கண்ணியமானவர்களே, பகிரங்கமாக எந்த நாளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் என்று குறிப்பிட்டு சொன்ன பாவம் சொல்லி காட்டினார்களோ, அப்படிப்பட்ட பாவம் நடக்குதா இல்லையா? கண் முன்னால் நடக்கிறே கண்ணியமானவர்களே, எத்தனை செய்திகள் எங்களுடைய காதுகளை தட்டி கொண்டிருக்கிறது, கூசுது, சொல்லுவதற்கும் கூசுது. விபச்சாரம் என்கிறது சர்வ சாதாரணமான பாவம் இல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுத்த பாவம், பயங்கரமான தண்டனைகள் இருக்கிறது. இப்போ சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாரை பார்த்து சொன்னார்கள்? ஆண்கள் கணவன்மார்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க பத்தினி தடை உடையவர்களாக இருங்கள், பேணுதலுடையவர்களாக இருங்கள், தீய செயல்களை செய்ய போகாதீர்கள், அப்பதான் உங்களுடைய பெண்மணிகளிடத்தில் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம். முதலாவது உங்களிடத்தில் பெண்கள் வேண்டும், உங்களிடத்தில் பக்குவம் வேண்டும், உங்களிடத்தில் தக்குவா வேண்டும். கண்ணியமானவர்களே, ஏன் இது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்க வெறுத்த பாவம் என்று சொன்னால், தக்குவாவுக்கு முதலாவது மாற்றம் செய்த பாவம் என்றால், மக்கள் ஒழிச்சு ஒழிச்சு மறைச்சு மறைச்சு செய்த
இது அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு மிகவும் புறம்பான ஒரு பாவம். இதனால்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுத்த பாவம். சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்துவிட்டால், இந்த தீய செயலை செய்துவிட்டால், கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் விபச்சாரம் செய்வதற்கு ஆண்களே இல்லை என்றாலும் வீட்டு சிவத்தோடு சேர்ந்தாவது சரி, அவனுடைய வீட்டு பெண்மணியோட விபச்சாரம் நடக்கும் என்றார்கள். சாதாரணமான ஹதீஸா, உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்கள், ஒரு சஹாபி வருகிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யார் ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய மனது விரும்புதீர், அனுமதி தாருங்கள், எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் எல்லாம் கொதித்திருந்தார்கள், சஹாபாக்களுடைய நெருங்கல் எல்லாம் சிவத்து விட்டன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதியா, எப்படி இருக்கும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல, அதட்டல்ல, ஒதுக்கல்ல, சமீபத்தில் கிட்ட கூப்பிட்டார்கள், இங்க வாங்க, அழைத்து தனக்கு பக்கத்தில் அமர வைத்து நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறாள். உன்னுடைய தாயுடன் இன்னொரு தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் யார் சூழல்லா, ஒருபோதும் விரும்ப மாட்டேன். உன்னுடைய மனைவி இருக்கிறாளா? ஆம் யார் சூழல்லா. உன்னுடைய மனைவியுடன் இன்னொருத்தன் படுக்கையை பகந்து வருவதை நீ பார்த்து ரசிப்பாயா? இந்நாளில்லாகி இளைகராஜன், நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் யார் சூழல்லா, ஒருபோதும் விரும்பவே மாட்டேன். அடுக்கிக் கொண்டே போனார்கள். மகள், சகோதரி, சாட்சி, மாமி, வந்த மனிதர் மறுத்து கொண்டே போனார். இறுதியாக சொன்னார், இந்த பார், நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாள், நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் இருக்கிறாளே, ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடைய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள். எப்படி நீ விபச்சாரம் செய்வதன் மூலமாக அந்த பெண்மணியுடைய ஆண் விரும்ப மாட்டானோ, அந்த பெண்மணியுடைய ஆண்கள் விரும்ப மாட்டானோ, அதே போல நீ மீறி செய்தால் நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான விளங்கப்படுத்தல் சொல்கிறார்கள் அந்த சஹாபி. அதற்கு பின்னால் என்னுடைய மனதில், என்னுடைய உள்ளத்தில் விபச்சாரத்தை போன்ற ஒரு தீய செயல், ஒரு கொடூரமான செயல் எதுவும் எனக்கு தெரியல என்ற கருத்தை அந்த சஹாபி சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பயங்கரமான பாவம். திவான் ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு பைத் கோர்வை ஒன்று இருக்கிறது. பைத், இந்த சம்பவத்துக்கு தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். ஜினாவை பொறுத்த வரைக்கும் அவன் கடன் கொடுத்து விட்டான். கடன், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் அவன் கடன் கொடுத்து விட்டான். கடனுடைய நியதி எங்களுக்கு தெரியும், கடன் எடுத்தால் திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும், இதுதான் கடனுடைய நியதி. ஒரு ஷஹீதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து கழுத்து வெட்டப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்டு மௌத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஷஹீதாக இருக்கட்டும், இவருக்கு கடன் இருந்தால் இவருக்கும் சொர்க்கம் செல்ல இயலாது, ஹராம். ஏன்? கடன் என்றால் அது நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விபச்சாரத்தை கடன் கோப்பாக அவர்கள், அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? சுபஹானல்லாஹ், அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த கடன் நிறைவேற்றப்படும் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த சம்பவத்துக்கும் ஹதீஸுக்கும் தோதுவாக, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். நாட்டுடைய நிலைமை, உலகத்துடைய நிலைமை எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது, இந்த தீய செயல் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் தலைவர் தாடிக்கொண்டிருக்கிறது. சமீப கணிப்பிடும்படி 50 பேருக்கு இலங்கையில் எய்ட்ஸ் நோய் வந்திருக்கிறது. விபச்சாரத்தின் மூலமாக பரவக்கூடிய எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான நோய் 50 பேருக்கு புதிய கணிப்பிடும்படி வந்திருக்கிறது. அதில் கடைசியாக 50வதாக வந்த ஆள் நபர் யார் தெரியுமா? 16 வயது ஒரு முஸ்லீம் பெண்மணி. பதினாறு வயதை சேர்ந்த ஒரு எங்களுடைய இஸ்லாமிய வாலிப பெண் எங்கே செல்கிறார்கள், படிக்க செல்கிறார்கள், டியூஷன் செல்கிறார்கள், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் செய்கிறார்கள், கடைசி மாற்றினார்கள் எய்ட்ஸில். என்ன நடக்கிறது கண்ணியமானவர்களே? எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய சமுதாயம் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்கிறது உலகத்தில்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறது? எப்படி தலை நிமிர்ந்து உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்கிறது கண்ணியமானவர்களே? எல்லா அட்டகாசங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வேற அல்லாஹ் இன்னும் எங்களை பார்க்கவில்லை என்று சொல்லுகின்றோம். எனவே சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சமுதாயத்தில விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ, பகிரங்கப்படுத்தப்படுமோ, சர்வ சாதாரணமாக இவர்கள் ஈடுபடுவார்களோ, அந்த சமுதாயத்தை பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டுவான் அல்லா. பார்க்கிறோமா இல்லையா? இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை, கண்ணியமானவர்களை பேசிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக சொன்னார்கள் ஹினா, இரண்டாவதாக சொன்னார்கள் இசை, இன்னிசை, ஆடல், பாடல், டான்ஸ். இது இந்த அளவுக்கு, இது எந்த அளவுக்கு எங்களுடைய தாண்டவம் ஆடுகிறது. ஒரு காலம் இருந்தது மகரிபுக்கு பின்னால் வீடுகளில் சூரா யாசின், சூரா முல், சூரா வாக்கியா, சூரா துகான், இது போன்ற சூராக்கள் ஓதப்படக்கூடிய இன்னிசை சத்தங்களை கேட்டோம். இந்த காலத்தில் இது கேட்கிறதா? எங்களுடைய வீடுகளில் என்ன சத்தம் ஒளிபரப்பப்படுகிறது? எது எங்களுடைய செவிகளை தட்டுகின்றது? உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய ஓசை என்னுடைய வீட்டில் கேட்கிறதா, அல்லது இன்னிசை பாடல்கள் ஒலிக்கிறதா? எங்கே போய்கொண்டிருக்கிறோம் சமுதாயம்? இன்னல் இன்னல் யும்பிதுல் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பிதுல் மாஉஸ் ஸரா. சொன்னார்கள் கண்ணுனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இசையை கேட்கக்கூடிய பழக்கம் யாரிடத்தில் இருக்குமோ, எவ்வளவு கொடூரமான பாவம் தெரியுமா? சும்மா வளர்கின்றதே புற்துண்டுகள், இதற்கு தண்ணீர் எல்லாம் ஊற்ற தேவையில்ல. சிறிய ஒரு மழையை பெய்தால் மிக வேகமாக வளரும், பார்த்திருக்கிறோம். தண்ணீர் பாய்ச்சால் புற்துண்டுகள் எவ்வளவு வேகமாக செழித்து வளருமோ, இதே போன்று யாரிடத்தில் இசை கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவர்களுடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் வளரும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பிரதிபலிப்பு தான் அல்லாஹு அக்பர் என்று அதான் சத்தம் கேட்டா பள்ளிக்கு வர மனசு இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வை பின்னால் தூக்கி போட்டு விட்டோம். குர்ஆன் பள்ளியிலிருந்து ஓர்வது என்றால் கசப்பு, அல்லாஹ்வுடைய பாதையை தாராளமாக செலவழிப்பது என்றால் பாரம், இதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து செய்வதென்றால் ஏதோ மலையை தூக்கி வைப்பது போன்று இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்டம் பாவம் என்றால் ஆசை ஆர்வம். குர்ஆனுக்கு முன்னால் 5 நிமிடம், 10 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியாது. கம்ப்யூட்டருக்கு முன்னால், படத்துக்கு முன்னால், டிவிக்கு முன்னால், இசைக்கு முன்னால் மனுஷியானங்களை கழிக்கிறோமே, இது எதை குறிக்கிறது? அமல் இபாதத் என்றால் சோம்பேறி முனாபிக்கனத்தை அல்ல குர்ஆன்ல சொல்றான். வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா. முனாபிக்கங்களுடைய தன்மையை அல்ல குர்ஆனில் சொல்லும் போது இவர்கள் தொழ நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், வேண்டா வெறுப்போடு நிற்பார்கள், எங்களா சலாம் கொடுக்கிறதே ஓட்டத்துக்கு நிற்பார்கள். இது முனாபிக்கங்களுடைய தன்மை குர்ஆன் சொல்லுகின்றது. அமல் என்றால் அவருக்கு சோம்பேறித்தனம், உள்ளத்தில் கசப்பு, உள்ளத்தில் இடம் இல்லை. ஆனா பாவம் என்றால் ஆசை ஆர்வம். இதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னா உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது. நயவஞ்சகம் எப்படி வரும்? இசையின் மூலமாக வரும். எங்களுக்கு விளங்குதில்லை இது பாவமா என்று கூட நினைக்கிறோம் இல்லை. எப்படி பேசுகிறார்கள் வாலிபர்கள்? இந்த காலத்தில் இசை இல்லாமல் இருக்கேதுமா? இசை இல்லாமல் இருக்கேதுமா? கண்ணியமானவர்களே, பத்தினி தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்களுடைய நிலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள். பொழுதுபோக்குக்காக வேண்டி வீடுகளில் இருந்து குழந்தையை சுமந்த தாய்மார்கள் எதை பார்க்கிறார்கள், எதை கேட்கிறார்கள் கண்ணியமானவர்களே? சயின்டிஸ்டுடைய புதிய ரிப்போர்ட் வருகிறது, தாய் எதை கற்ப காலத்தில் செய்கிறாரோ அதே தான் பிரதிபலிக்கும் குழந்தை இடத்தில். செக் பண்ணி இருக்கிறார்கள். மியூசிக் போட்டு ரெண்டு கற்பை சார்மார்களை வைத்து மியூசிக் கேட்டு ஒரு தாயையும் மியூசிக் போடாமல் ஒரு தாயையும் வைத்து ரிசர்ச் பண்ணி இருக்கிறார்கள். மியூசிக் போட்ட தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆடுவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் எங்களுடைய மானத்தை காக்குமா, இஸ்லாத்தை போதிக்குமா, இஸ்லாத்தை வளர்க்குமா, அல்லது குழி தோண்டி புதைக்குமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அன்றைய நசாராக்களுடைய கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு இதை சர்வ சாதாரணமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு கேடு கட்டிருந்தா சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே இந்த இசை கருவிகளை உடைத்து எறிவதற்கென்றார்கள். இப்ப யஹூதி நசாராக்கள் மாறு தட்டி பேசுகிறார்கள், யா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மண்ணில் எந்த மதீனாவில் எந்த மஸ்ஜிதுல் நபவியில் வைத்து இன்னிசை கருவிகளை உடைத்து எறிவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன் என்று சொன்னீர்களோ, அதே ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் அதே மஸ்ஜிதுல் நபவிக்குள்ளால் இசையை கொண்டு வந்து விட்டோம் என்று மாறுதட்டி பேசுகிறார்கள். கேட்குதா இல்லையா? தவாப் செய்கிறார்கள் இசை போனில், ரௌலா ஷரீஃபை தியானம் செய்கிறார்கள் இசை இன்னிசை மியூசிக், இமாம் பள்ளியில அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார் இசை. எந்த அளவுக்கு இந்த இசை தாண்டவம் ஆடுகிறது! சாதாரணமான பாவமா கண்ணியமானவர்களே? எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? சரி, இதை அனைத்தையும் முடுங்கள். சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டில் உருவப்படம் இசை ஒளிபரப்பப்படுமோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள். எந்த அளவு தூரத்துக்கு இசையுடைய சத்தம் போகுமோ அந்த அளவு தூரத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் விரண்டோடுவார்கள். இது வீட்டில் மாட்டியிருக்கக்கூடிய போட்டோக்கும் உருவப்படத்துக்கும் வீட்டில் ஒளிபரப்பக்கூடிய ரேடியோ மியூசிக்குக்கும். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல உள்ளத்தில் கை வைத்து சிந்தியுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் போன் இருக்கிறது, ஹேண்ட் போன் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா அனாச்சாரத்தையும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான பயங்கரமான கருவி, எதையும் செய்யலாம். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், இந்த போனில் நாங்கள் எதை வைத்திருக்கிறோம்? குரான் சூராக்கள் இருக்கிறதா, காரிமார்களுடைய கிராத்கள் இருக்கிறதா, அல்லது இன்னிசை பாடல்கள் நஜீஸ்கள் அசிங்கமான திரைப்படங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? சரி, அதையும் விடுங்கள். தப்பி தவறி மலக்குள் மவுத் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய ரூஹை கைப்பற்ற வந்தால் எங்களுடைய கெதி என்ன? சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு சாராரான மலக்குமார்கள் வருவார்கள். ஒன்று ஜபானியாக்கள், நரகத்துக்கு சொந்தக்காரரான கொடூரமான மலக்குகள். இன்னொன்று ரஹ்மத்துக்கு சொந்தக்கார சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரரான மலக்குமார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்தில் தான் முடிப்பார்கள். யாருடைய உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய போன் இருக்கும் போது மலக்குள் மவுத் வருவாங்களோ அதில் என்ன காட்சி இருக்கிறது, அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய போட்டோ என்ன? கண்ணியமானவர்களே, எந்த மலக்கு வருவார்கள்? ரஹ்மத்துரிய மலக்குமார்கள் வருவார்களா, அல்லது நரகத்துக்கு சொந்தக்காரர்களான மலக்குமார்கள் வருவார்களா? நானும் நீங்களும் முடிவெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சாதாரணமான பாவம் இல்ல. இதா பாடத் உம்மத்தி ஹம்ச அஷரத ஹஸ்லத்தன் ஹல்லபி அல்பலா. திருமதியுடைய ரிவாயத் அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், எப்பொழுது என்னுடைய சமுதாயத்தில 15 விதமான பாவங்கள் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ, சர்வசாதாரணமாக மக்களிடத்தில் புலங்க ஆரம்பிக்குமோ, ஹல்லபிகள் பல, அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கும். சொல்லிவிட்டு 13-14 சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில இந்த இன்னிசை மியூசிக் ஆடல் பாடல் டான்ஸ், அது டிவியாக இருக்கலாம், அது போனாக இருக்கலாம், அது தொலைபேசியாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எப்ப சமுதாயத்தில இந்த பாவம் சர்வசாதாரணமாக புழங்கப்படுமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அடிப்பான், அந்த சமுதாயத்தை பூமி அதிர்ச்சியை கொண்டு சோதிப்பான், அந்த சமுதாயத்தை சூறாவளியை கொண்டு சோதிப்பான், அந்த சமுதாயத்தை அல்லாஹ் உருமாற்றுவான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது
இயற்கை அனர்த்தம் என்று நாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு வரக்கூடிய காரணம் மியூசிக். நோய் என்ற சோதனைக்கு விபச்சாரம், இந்த வெள்ளப்பெருக்கு, இடிமுழக்கம், சூறாவளி, புயல் காற்று, எரிமலை, பூமி அதிர்ச்சி, இதற்கு காரணம் இசை. இது அல்லாஹ் விரும்பி இருக்கிறதா இல்ல நாங்கள் இறக்கிறோமா? நாங்கள் கேட்டு தின்ற பருப்பா இது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? ஒரு பெண்ணுடைய சரித்திரத்தை சொன்னால் தான் எங்களுக்கு கால சிறந்ததாக இருக்கும். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது, வானொலியில் அவங்க ஒளிபரப்பக்கூடிய பாடலை மாத்திரம் தான் கேட்கிறேன். எங்களுக்கு நினைச்சதெல்லாம் கேட்கலாம், ஆனா இப்ப அப்படி இல்லை. நினைச்ச மாதிரி நினைச்ச நேரம், அது நடுநிசியாக இருக்கலாம், பட்ட பகலாக இருக்கலாம், எப்ப வேண்டுமானாலும், என்ன பாடல் வேண்டுமானாலும் எதையும் கேட்கலாம். ஒரு இஸ்லாமிய வாலிப பெண் வானொலியை தொடர்பு கொள்கிறாள். அவள் பேசுகின்றால், எனக்கு ஒரு சோக பாடல் வேண்டும். அந்த வானொலியில் இருக்கிறவர் கேட்கிறாரே, ஏன் உங்களுக்கு சோக பாடல்? எனக்காக வேண்டி சோக பாடல்? கண்ணியமானவர்களே, அந்த வாலிப பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, என்னுடைய தகப்பன் வபாத்தாகி 4 மாதங்களும் 10 நாளும் முடிந்து இத்தாவில் இருந்து இன்றைக்கு தான் என்னுடைய தாய் வெளியே வருகிறாள். அதற்காக வேண்டிய ஒரு சோக பாடல். சுபஹானல்லாஹ், என்னவென்று சொல்வது கண்ணியமானவர்களே? சரி, பட்டாபட் அடுத்த கேள்வி வருகிறது, யார் யாருக்காக வேண்டி இந்த பாடல்? சுபஹானல்லாஹ், மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தகப்பன் பேர்லையும், இஸ்ராவிலிருந்து துக்கம் அனுஷ்டானித்து விட்டு வெளியே வருகின்ற என்னுடைய தாயுடைய பேர்லையும். சுபஹானல்லாஹ், இதுதான் எங்களுடைய பெண்களுடைய லட்சணம். இதுதான் நாங்கள் வளர்த்து விட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தரிசனம். சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தன் அவனுக்கு பிறந்த மகன், அவன் வாஃபாத்தாயினருக்கு பின்னால் முன்னால் நின்று, இதா கப்பர மர்ரத்தன், அவனுக்கு பிறந்த மகன் அவனுக்கு முன்னால் நின்று தொழுவிப்பதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அர்ஷு ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷு குலுங்க ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அரிசு குலுங்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தனுக்கு பிறந்த மகனோ அல்லது மகளோ இருக்கிற மேந்தியாள்ளா, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னி அவருடைய கபரை வெளிச்சமாக்கு என்று துவா கேட்டால், 70,000 திரைகளை கிழித்துக் கொண்டு டெஸ்டாக அல்லாஹ்விடத்தில் போகும் என்றார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துவா போகும் என்றால் இசை கேட்டாலும் போகும். நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், எத்தனை காதுகள் அந்த இன்னிசை பாடலை கேட்டதோ அத்துணை பேருடைய பாவமும் அந்த மன்னனைக்கு போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? என்னுடைய பாரதூரம் ஒன்றும் விளங்குதில்லை எங்களுக்கு கண்ணியமானவர்களே. இது இஸ்லாம் மங்கிய காலம் இல்ல, இஸ்லாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம். வானொலி எடுத்தாலும் இஸ்லாம், இன்டர்நெட் எடுத்தாலும் இஸ்லாம், எதை பார்த்தாலும் இஸ்லாம், பேசுறதும் இஸ்லாம், எல்லாம் செய்கிறோம் கண்ணியமானவர்களே. பேசுறோம் பதாரில் இருந்தானா, வாழ்க்கையில் எடுத்தால் 0. இதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய லட்சணம், நாங்கள் உருவாக்குகின்ற எங்களுடைய சந்ததியுடைய வெளிப்பாடு. எங்கே போய்கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்கள்? எனவே எந்த சமுதாயத்திடத்தில் இந்த இசை என்று சொல்லக்கூடிய பாவம் தலைவிருத்தாடுமோ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகள் வரும். 3வது கடைசி சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அழகும் பயங்கரமான ஒரு ஹதீஸ், இன்றைய காலத்துக்கு தேவையான ஹதீஸ். முழு உலகளார் ரீதியிலும் பார்த்தால் நசுக்கப்படுகிறார்கள் சமுதாயம். இதற்குரிய காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், இன்சைக்குள்ளாக்கப்படுகிறார்கள், சுட்டெரித்து சாம்பலாக்கப்படுகிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் எண்ணெய் தாத்தில் போட்டு வறுக்கப்படுகிறார்கள், துண்டு துண்டாக அறியப்படுகிறார்கள், பெண்களுடைய மானம் பறிக்கப்படுகிறது, ஆண்கள் கொல்லப்படுகிறார்கள், நாடுகள் அபகரிக்கப்படுகிறது. இதற்குரிய காரணம் என்ன? ஏன் நடக்கிறது? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது?
ஒன்றுமில்ல. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எப்ப வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பிப்பாங்களோ, எப்ப வியாபாரிகள் நபியுடைய வழிக்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பிப்பார்களோ, பட்டியோடு தொடர்புடையவர்கள் ஆரம்பிப்பார்களோ, ஏமாற்ற ஆரம்பிப்பார்களோ, மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, கை கழுவி விட்டுவார்களோ, இவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுவார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று விதமான தண்டனைகளை சொன்னார்கள். ஒன்று சித்தத்தில் இல்லா உஹிது பிஸ்தின், அந்த சமுதாயம் பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படும், வாழ்க்கை தேவையை நிறைவேற்ற முடியாமல் கதறுவார்கள் பதறுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா, பட்டியல் போட்டு பாருங்கள், பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போடுங்கள். பொஸ்னியாவாக இருக்கலாம், செஸ்னியாவாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், சோமாலியாவாக இருக்கலாம், பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுகின்ற சமுதாயங்களை பட்டியல் போட்டு பாருங்கள். நூற்றுக்கு நூறு வீதம் முஸ்லீம் நாடுகள். யார் செய்த வேலை இது? நாங்கள் செய்த வேலை, எங்களுடைய வியாபாரம் செய்த வேலை, நாங்கள் செய்த மோசடியுடைய பிரதிபலிப்போ. முதலாவது சொன்னார்கள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். எத்தனை கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய அவல நிலை எங்களுடைய செவிகளை தட்டுகின்றது. அன்றாடம் தேடுகின்றோம், சம்பாதிக்கின்றோம், வேர்வை சிந்துகின்றோம், மலையில நனைகின்றோம், வெயில காய்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம். ஆனா எவ்வளவு சம்பாதித்தாலும் நாள் செலவுக்கு கூட போதாமல் இருக்கிறதே என்று எத்தனை பேர் கதறுகிறார்கள் கண்ணியமானவர்கள். யார் காரணம் இதுக்கும்? எங்களுடைய வியாபாரிகள் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. பத்து வருடங்களுக்கு முன்னால் விலை கொடுத்து வாங்கிய பொருளை இன்று வாங்குவதாக இருந்தால் பத்து மடங்கு கூடு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இதனாலதான் கொள்ளைகள், கொலைகள், அத்துழியங்கள் கண்ணியமானவர்களே சமுதாயத்தில் தலை விரிந்து நடமாட ஆரம்பித்து விட்டது. கொள்ளைகள் கூடிவிட்டது, கொலைகள் கூடிவிட்டது. ஏன்? பணத்துக்காக. ஏன்? வாழ்க்கை கஷ்டம். ஏன்? சம்பாதிப்பது பொருட்கள் வாங்குவதற்கு போதா, குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்ற போதா, அதனால பிரச்சனை சிக்கல். இது எதனுடைய வெளிப்பாடு? நாங்கள் செய்கிற வியாபாரத்துடைய மோசடியுடைய வெளிப்பாடு. மூன்றாவதாக சொன்னார்கள் பஜோரி சுல்தானி அலையின். இதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அல்லாஹ் சாட்டி விடுவான், வல்லரசு நாடுகளை எல்லாம் சாட்டி விடுவான். எப்ப சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவன மண்ணில் வெயிலில் இருக்கும் போது சஹாபாக்களை பார்த்து சொன்ன செய்தி. இன்றைக்கு இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல இந்த நிலைமையில இருந்து சொல்ற மாதிரி சொன்னார்கள். வல்லரசு நாடுகளின் மூலமாக நசிக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போடுங்கள். அடித்து முடித்த ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் சிரியாவாக இருக்கலாம், அடித்து கை வைக்கக்கூடிய ஈரானாக இருக்கலாம். பட்டியல் போட்டு பாருங்கள். 99% வீதம் நசுக்கப்படுகின்ற வல்லரசு நாடுகளின் மூலமாக நசுக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் என்றால் இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லீம் நாடுகள். கண்ணியமானவர்களே, யாருடைய வெளிப்பாடு? எதனுடைய வெளிப்பாடு? நாங்கள் செய்கின்ற மோசடி, நாங்கள் செய்கின்ற வியாபார துரோகம், நாங்கள் செய்கின்ற அட்டூரிய கண்ணியமானவர்களே தாத்தாரிகள். உலகத்தில் நடந்த ஆக மோசமான ஒரு புரட்சி முஸ்லீம்களுக்கு தாத்தாரிகளுடைய யுத்தம். ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். புகாரா, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ரஷ்யா மண்ணில் இருக்கக்கூடிய புகாரா என்ற ஊர்ல மட்டும் 7 லட்சம் முஸ்லீம்கள் ஒரே நாளில் படுகொலை செய்யப்பட்டார்கள். தாத்தாரிகளுடைய யுத்தம். ஒரு பெண்மணி வந்து 100 வாலிபர்களை நிறுத்தி கையில் 1000 இருக்காது, இப்படியே இருக்க வேண்டும், எழும்ப கூடாது, நான் போய் வாளை எடுத்து வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டும் என்றால் அப்படியே அவள் வீட்டுக்கு போய் வாளை எடுத்து வந்து 100 பேருடைய கழுத்தை வெட்டும் வரைக்கும் கோழைகளாக ஆக்கப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த ஜெங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடிய தாத்தார்களுடைய ஜனாதிபதி, இவர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வியாபாரத்தை, அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய ஒழுங்கான அமைப்பு, நபி வலி, இதை பார்த்து 450 அதாவது மாணிக்கக்கள், ஜெம் பிசினஸ்மேன், 450 பேரை மிக முக்கியமான மாணிக்கக்கற்களை அடுத்து முஸ்லீம்களிடத்தில் அனுப்பினான். என்ன செய்தான் தெரியுமா? ஆதம் ஷா கான் என்று நினைக்கிறேன், ஹலீஃபாவாக இருந்தவர். இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? முதலாவது 450 பேரையும் சிறையில் அடைத்தான். அவர்கள் கொண்ட மாணிக்க கொண்டு வந்த மாணிக்க கற்களை எல்லாம் அபகரித்தான், பறித்தான். அதற்கு பின்னால் கொடூரமான தீர்ப்பு செய்தான். 450 பேரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். முஸ்லீம்கள் காட்டிய வியாபார துரோகம் என்ன நடந்தது? அந்த ஜெங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் அந்த அவர்களுடைய மக்களை அணைத்து அவர்களுடைய கடவுள்களிடத்தில் அவர்களுடைய தெய்வங்களிடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு இறுதியாக வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, ஏ முஸ்லீம்கள் ஏற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வே, முஸ்லீம்கள் ரப்பாக ஏற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வே, உன்னுடைய முஸ்லீம்களை நம்பி அனுப்பினோம், எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள், எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், எங்களை ஏமாற்றி விட்டார்கள், நாங்கள் பழிவாங்க போகிறோம், நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பதுவா செய்துவிட்டு போனவர்கள் தான் கண்ணியமானவர்களே. இந்த வியாபார மோசடிதான் ஒரே நாளையில் 15 லட்சம் பேர் கொலை செய்யப்படுவதற்கு மிக பயங்கரமான ஒரு காரணம். வியாபார மோசடி என்கிறது சர்வசாதாரணமானது இல்ல. உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பார்ப்போம், இன்றைக்கு முஸ்லீம் வியாபாரிகள் எப்படி நடக்கிறார்கள்? ஒரு காலம் இருந்தது முஸ்லீம் வியாபாரிகள் என்றால் நம்பகரமாக அமானிதமாக எதையும் கொடுப்பார்கள், சந்தோஷமாக செய்வார்கள். இன்று முஸ்லீம்களா என்றால் முஸ்லீம்களா என்று கேட்கிறார்கள். என்ன நடந்தது கண்ணியமானவர்கள், என்ன நடந்தது? எனவே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போன்ற காரணங்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ இயலாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம் சொல்லி வேலல்ல, ஏசி பேசி வேலல்ல. சொன்னார்கள் ஆயிஷா சித்திகா, லா தஸ்தகிரு பித்துஆயலா முலூகிகும், நீங்கள் உங்களுடைய அரசியல்வாதிகளை ஏசாதீர்கள், அரசாங்கத்தை ஏசாதீர்கள், அவர்களை ஏசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வலாக்கின் இஸ்தகிலு பித்துஆயி வத்தபர்ரு இலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்க, ரப்பிடத்தில் மீளுங்க, மன்றாடுங்க, கண்ணீர் வடிங்க, தௌபா செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்க, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுக்கு ஒரு அழகான புத்திமதி சொல்லி தந்தார் கண்ணியமானவர்களே. எனவே இந்த 3 விதமான சோதனைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகள், நோயின் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகள், வல்லரசுகளின் மூலமாக கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் மூலமாக வரக்கூடிய சோதனைகள் அனைத்தும் அவர்களின் மூலமாக வருவதல்ல, நாங்களே தேடிக்கொண்டதாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இந்த ஜும்மா கொத்துபாவுடைய குலாசாவாக இருக்கிறது கணமே. எனவே எவ்வளவுதான் குரல் கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஆர்ப்பாட்டம் செய்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும், இமெயில்ல, இன்டர்நெட்ல, பேப்பர்ல, ரேடியோல, டிவி சேனல்ல எதிர்ப்பு கொடுத்தும் எதுவும் ஆக போவதில்லை கண்ணியமானவர்களே. எங்களை நாங்கள் மாற்றணும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா? வித்திரனும் அடியோடு தௌபா செய்யணும், ரப்பின் பக்கம் மீளணும், அவனுடைய வழிமுறையை பெறணும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துடைய அடிப்படை வாழணும். அப்பதான் கண்ணியமானவர்களே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு ஆகலாம். அது வரைக்கும் எவ்வளவுதான் ஏற்பாடுகள் செய்தாலும், எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும், நிச்சயமாக சத்தியமாக ஒரு போதும் விமோசனம் கிடைக்கப் போவதில்லை. எனவே சிந்திப்போமாக, செயல்படுவோமாக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இந்த நிலைமைகளை ரப்பிடத்தில் முறையிட்டு நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பிடத்தில் கேட்டுப் பெறுவோமாக. அல்லாஹ் எங்கள் அனைவர்களை கபூல் செய்யும், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவார், எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருவார். எங்களுடைய பாவம் எங்களுக்கு விளங்குதில்லை யாழ்லா, நாங்கள் தான் எங்களுக்கு அநியாயம் செய்கிறோம் நாயனே, நாங்கள் தான் அநியாயக்காரர்கள் யாழ்லா, அடுத்தவர்கள் அநியாயக்காரர்கள் இல்லை நாயனே, நாங்கள் தேடிக்கொண்ட வினை யாழ்லா, இது எங்களுக்கு படுவதில்லையாழ்லா, இது எங்களுக்கு உறுத்ததில்லையாழ்லா, நீ தான் விளங்க வைக்கணும் நாயனே, நாங்கள் பாவிகள் தான் யாழ்லா, ஆனாலும் அந்த காபிர்களை விட மோசமானவர்கள் இல்லையாழ்லா, யாழ்லா ரப்பே ரஹ்மானே யாழ்லா, நாங்கள் பாவம் செய்கிறோம் யாழ்லா, இருந்தாலும் நீ தான் எங்களுடைய ரப்பு என்று எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது நாயனே, அதை அசைக்க முடியாது யாழ்லா, அதை அகற்ற முடியாது நாயனே, கடைசி வரைக்கும் தூய கலிமாவோடு வாழ்ந்து உன்னை ரப்பாக ஏற்று நபியை தூதராக ஏற்றுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் இருக்கிறதே நாயனே, இதை வைத்தாவது சரி நாயனே, எங்களை பாதுகாத்துறியாழ்லா, எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு உணர்த்தியாழ்லா, தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிற நாயனே, பாவங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியாழ்லா, என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன சோதனைகள் உலகத்துக்கு இறங்குமோ அப்படிப்பட்ட அத்துணை பாவங்களையும் விட்டுவிட்டு தௌபா துவா செய்து உண்மையான மனித புனிதர்களாக மாறி உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறீர் அல்லாஹ். அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில், இந்த எங்களுடைய நாட்டில் தலையை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களை ஆக்கிறியாயே. அந்நியர்களை கொண்டு எங்களை நசுக்கிவிடாதே அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரரான எங்களை, உன்னுடைய லயனத்துக்கு கோபத்துக்கு சொந்தக்காரர்களான காபிர்களை வைத்து எங்களை நசுக்கி விடாத நாயனே, எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். உன்னுடைய தீன் மகத்தானது அல்லாஹ், உன்னுடைய இஸ்லாம் மேலானது அல்லாஹ், உன்னுடைய நபி மேலானவர்கள் அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் மேலானது நாயனே, இதை வைத்தாவது சரி, எங்களை பாதுகாத்திரி அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமை காலாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வர்க்க செய்யணும். அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்துவாயாக, இஸ்லாத்தை முஸ்லீம்களை பாதுகாத்திரியால், தலையை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியால், எங்கள் அனைவர்களுடைய முடிவின் கடைசி முடிவை தூய கலிமாலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்கள் அனைவர்கள் ரூஹானியை வாங்கிக் கொள்வாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வா ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.